ஒன்று சாமுவேல் 29 அதிகாரத்தை நம்ம வாசிக்க நம்ம கேட்டோம். ஒரு அரேபியன் நைட்ஸ் அப்படின்னு சில கதைகள் இருக்கும், அதெல்லாம் கட்டுக்கதைகள். அந்த கட்டுக்கதையில் நான் கூட ஜான் கூட உட்காந்து சில நேரத்தில் அந்த கார்ட்டூன்ஸ் பார்ப்போம். அந்த கார்ட்டூன்ஸில் சின்பார் தி செயலர் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஒரு சின்பார்ன்றத ஒரு கப்பலோட்டி, பல ஊருங்களுக்கு உலகம்லாம் சுற்றிட்டு வந்துடுவான் கப்பல்லையே போய். அவன் போகும்போது உலகத்தில் பல இடங்களில் போயிருக்கிறான். ஒரு இடத்துல போகிறதுக்கு முன்பதாக தன்னோடு இருக்கிற அந்த கப்பலில் இருக்கிற மக்களை, இவர் தான் அந்த கப்பலு கேப்டன், அவங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுப்பான். மிகவும் ஆபத்தான ஒரு மலை கிட்ட நம்ம வந்துகிட்டு இருக்கோம், நீங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த மலை ரொம்ப வல்லமையான காந்த சக்தி உள்ள மலை, ஒரு மேக்னெட்டிக் மவுண்டன்வாங்க, ஒரு மேக்னெட், பவர்ஃபுல் மேக்னெட் அந்த மலை. அது கிட்ட தாண்டி ஒரு 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ அந்த கப்பல் கிண்டி போயிருச்சுன்னா அந்த கப்பலில் இருக்கிற எல்லா இரும்பையும் அது உறிஞ்சி இழுத்துரும். அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, மேலே வச்சிருக்கிற இரும்பு மாத்திரம் இல்லை, அந்த கப்பலில் போட்டிருக்கிற ஸ்க்ரூவு, ஆணி, போல்ட்டு, அதில் போட்டிருக்கிற கிளாம்பு எல்லாத்தையும் பிச்சு எடுத்துரும். அந்த காலத்தில் கப்பல்லாம் ஏதோ வச்சு கட்டி ஒன்றா சேர்த்துருப்பாங்க, ஆணியும் போல்ட்டும் கிளாம்பும் தானே. அப்படி அந்த காந்த சக்தி வந்து அதெல்லாம் இழுக்கும் போது, அந்த ஆணி போல்ட் போல்ட்டா கிளாம்ப் கிளாம்பா இழுக்கும் போது என்ன ஆகும், அந்த கப்பல் தனித்தனியா பீஸ் பீஸா வந்து கடல்ல முழுகி அந்த கப்பல்ல இருக்கிற எல்லோரும் இறந்து போவாங்க. அவ்வளவு பவர்ஃபுல் மேக்னெட்டிக் பவர் உள்ள மலை, மேக்னெட்டிக் பவர். அதனால கப்பலே முழுகி போகும். அது ஒரு கதை, கற்பனை கதையில வருது. நம்ம இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போகிற பாதையில் பல ஆபத்துக்களை சந்திக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து சந்திக்கிற ஒரு ஆபத்து இந்த மாதிரி ஒரு காந்த சக்தி உள்ள மலை தான். அந்த காந்த சக்தி உள்ள மலை தான் இந்த உலகம். நம்மளை போட்டு கவர்ந்து இழுக்கிற இழுப்பில் அப்படியே நம்மளை இழுக்குது. பல நேரங்களில் பயங்கரமான இழுப்பு இந்த உலகம் நம்மளுக்கு கொடுக்குது. நம்ம கிறிஸ்தவ மோட்ச பயணத்தில் இந்த உலகத்தில் நம்ம தொட்டும் தொடாமல் வாழணும். ரொம்ப கிட்ட அதுகிட்ட போயிட்டோன்னா என்ன பண்ணும், ரொம்ப கிட்ட போயிட்டோன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள எடுத்திருக்கிற உறுதியான நம்மளுடைய போல்ட்ஸையும், உறுதியாக நம்ம கட்டியிருக்கிற நம்ம விசுவாச கப்பலை, அது இருக்கிற போல்ட்டு ஆணி கிளாம்ப் கிளாம்பாக பிரித்து, நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக செய்திருக்கிற உடன்படிக்கையின் கிளாம்பை பிரித்து எல்லாத்தையும் எடுத்துரும். ஆண்டவருக்கு முன்பதாக செய்திருக்கிற நம்ம உடன்படிக்கையின் கடமைகள், ஆண்டவருக்குள்ள எடுத்துக்கிட்ட உறுதிகள், எவ்வளவுதான் உறுதி எடுத்தாலும் அந்த உலகத்துக்குள்ள போன அந்த மேக்னெட்டிக் பவர் என்ன பண்ணுது, போல்ட்டை கழட்டி உறுதியாவது அது ஆகுதுன்னு சொல்லி நம்மளை உருக வச்சிரு. இப்படியே அந்த உலகத்துக்கிட்ட ரொம்ப நெருங்கி அதனோட காந்த சக்தியில போனோம்னா நம்மளுடைய விசுவாச கப்பல் முழுகி போய்விடும். அந்த உலகம் கெடுத்துட முடிய நம்ம விசுவாசத்தை. அதுதான் தாவீதுக்கு நடக்கிறத பார்க்கிறோம். தாவீதுடைய விசுவாச பயணத்தில் அவர் சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலையில் அவருக்கு சூழ்நிலை பெருசா போய், ஆண்டவர் சிறுசா போய், அவர் என்ன பண்றாரு, விசுவாசத்தில் பின்வாங்கி போய் பிலிஸ்தியா அவரை இழுத்துருச்சு. ஒரு காந்த சக்தி, ஜிக்லாக்ன்ற வாழ்க்கை, ஆறாமான ஆறாம் வாழ்க்கை அப்படின்வாங்க உலகத்தில் இல்லைங்களா. அவங்களுக்கு உலகத்தில் இருந்தா எந்த போராட்டம் இல்லை, நல்லா ஆறாமா இருக்கலாம். அந்த மாதிரி வாழ்க்கை ஒரு தாவீதுக்கு ஒரு கவர்ச்சி வந்துருச்சு. இன்னுமே சவுல் கிட்ட ஆபத்து இல்லை, குடும்பம்லாம் சந்தோஷமா இருக்கலாம், பிள்ளைகள்லாம் சந்தோஷமா ஆடலாம், ஜிக்ஜாக்ல செட்டில் ஆயிடலாம், செட்டில் ஆகி சந்தோஷமா பிள்ளைங்க ஆடலாம். அந்த கவர்ச்சி பொழப்புக்கு என்ன செய்யறது, கடவுளுடைய சத்ருக்களை அடிச்சு கொள்ளையடிச்சு நம்ம சாப்பிடலாம். ஏன்னா செட்டில் ஆகி ரொம்ப ஐஸ்வர்யமா தாவீது வளர்ந்துகிட்டு வர்றார். ஆனா அவருக்கு என்ன தெரியல, அந்த உலக காந்த சக்தியில அவர் போக போக அவருக்கு இருக்கக்கூடிய விசுவாச கப்பல் முழுகிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. ஏன், தாவீது தன் வாழ்க்கையில எடுத்துக்கிட்ட ஒரு மிக மிகப்பெரிய உறுதி என்ன, அவர் சொல்றாரு, ஒன்றே நான் நாடுவேன், அதையே நான் விரும்பினேன், அதையே நான் நாடுவேன். என்ன தெரியுமா, யார் சொல்ல முடியும், கர்த்தருடைய வீட்டில் என் வாழ்நாள் எல்லாம் நான் இருந்து அவருடைய அழகை பார்ப்பேன். இப்ப என்ன ஆச்சு, ஜிக்லாக்கு போய் அந்த போல்ட் கலந்து போச்சு, கலண்டு போய் எங்க கர்த்தருடைய வீடு இல்லை, ஜபம் இல்லை, காணிக்க இல்லை, ஒரு பலி இல்லை, 16 மாதங்கள் ஜிக்லாக் வாழ்க்கை இருக்கு. ஒரு சங்கீதமும் எழுதலை. அவருடைய இருதயம் இயற்கையாகவே ஆண்டவரை ஆராதிக்க போக மாட்டேங்குது. ஏன் தொடர்ந்து இப்போ என்ன மாதிரி வாழ ஆரம்பிச்சாரு? பொய் சொல்லி வஞ்சனையில் ஏமாத்தி வாழ ஆரம்பிக்கிறார். ஆகிஷை ஏமாத்தி பொழப்புக்கு போய் சுத்தி இருக்கிற கானானியரை கொன்று ஒரு புள்ள கூட விடாம, ஒருத்தரையும் விடாம எல்லாரையும் கொன்னுட்டு அவங்களுடைய கொள்ளை அடிச்சுக்கிட்டு வந்து வாழ்றாரு. என்ன மாதிரி ஆயிட்டார் தேவ மனுஷன்? ஏன் இப்படி ஆயிட்டாரு? பிலிஸ்தியாவோடு வாழ்ந்துகிட்டு ஆண்டவரை நம்பாம இப்போ ஆகிஷ் ராஜாவை நம்பி ஒரு ராஜா உலக பிரகாரமான ராஜாக்கு பிரியமா வாழணும் என்பதற்காக ராஜாதி ராஜனுக்கு பிரியம் இல்லாத வாழ்க்கையை வாழ தேடி போயிட்டார். ஏன் இப்படி ஆயிட்டாரு தாவீது? கொலை, கொல்ல, பொய், வஞ்சனை, ஒரு பக்தியான வாழ்க்கை இல்லை. அவர் எடுத்துக்கிட்ட பல முடிவுகளே இப்போ இல்லை. ஒரு சில இடங்களை ஜெபிக்கிறார், ஆண்டவரே பொய்யான உதடுக்கும் வஞ்சனை உள்ள நாவுக்கும் என்னை காப்பாற்றுன்னு அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் இப்போ. அதான் அந்த போல்ட் நம்ம எடுத்துக்கிட்ட உறுதியெல்லாம் போயிடும், உலகம் அதெல்லாம் போல்ட் எல்லாம் கழட்டிடும், போல்ட் நட்டெல்லாம் கழட்டிடும் நம்ம போனோம்னா அதுக்கிட்ட அந்த காந்த சக்தி. அதுதான் தாவீது கயிற்சி ஒன்றுனா போயிடுச்சு. அவர் வாழ்க்கை விசுவாச கப்பல் மூழ்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்து போனாருன்னா அவர் அழிஞ்சு போவார். ஆண்டவர் இன்னைக்கு அந்த பாட்டில் பாடின மாதிரி, உண்மையில் என் கண்ணை வைத்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்றார் இல்லைங்களா. உண்மையில் என் கண்ணை வைத்து வாழ்நாளெல்லாம் நான் உங்களை காப்பாற்றுவேன். அருமையான பாட்டு அது. அவர் சொல்கிறார் ஓகே, இன்னைக்கு இந்த 11 வசனங்கள் உள்ள 29வது அதிகாரத்தை 4 தலைப்பில் படிச்சுக்குவோம். 4 தலைப்புல முதலாவது தலைப்பு தாவீதுடைய, தாவீது ஏற்படுத்திக்கிட்ட ஒரு ஒரு ஆபத்தான அந்நிய உறவுகள், அந்நிய உறவு, அவிசுவாசிகளோடு புறமதஸ்தர்களோடு ஏற்பட்ட ஒரு ஒரு உறவு, ஒரு ஒரு பழக்கம் பாருங்களேன். இப்போ அந்நியர்களோடு தாவீது சேர்ந்திருக்கிறார். லேவியராகமோ 18-19 எல்லாம் படிச்சிங்கன்னா ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவார், நீங்கள் என்னுடைய பரிசுத்த ஜனங்க, அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி ரொம்ப உலகத்தோடு சேரணும் தான், உலக மக்களோடு தான் நம்ம வேலை செய்கிறோம், உலக மக்களோடு தான் இருக்கிறோம், படிக்கிறோம், ஆனால் எப்போ பாரு ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும். அவங்களோட அளவுக்கு அதிகமாக க்ளோஸாக போனோன்னு வைங்களேன், நம்ம ஆபத்தில் போகாமல் இருக்க முடியாது, நம்ம விசுவாசத்துக்கு ஆபத்து வராமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க பிசாசினால் கண்ட்ரோல் பண்ணப்படுறதுனால அவிசுவாசிகளோடு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதை ஆண்டவர் அடிக்கடி சொல்லியிருக்கார். லேவியர் ஆகமத்தெல்லாம் வான் பண்ணியிருக்கிறார், கானானியர், உன்னை சுத்தி இருக்கிறவங்க கானானியர், அவர்களோடு நீ பழகக்கூடாது, அளவுக்கு அதிகமாக பழகக்கூடாது, சேரக்கூடாது, நீ தனியா இருக்கணும். தாவீதுக்கு நல்லா தெரியும், அப்பதான் நீ பரிசுத்தமா இருக்க முடியும்ன்றார். ஆனா தாவீது அதை கெடுத்துக்கிட்டு இப்ப ஆகிஷ் ராஜாவோடு கூட்டு சேர்ந்து உறவு சேர்ந்து பங்காளி மாதிரி ஒன்று சேர்ந்துக்கிட்டு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு பாருங்களேன். இப்போ என்ன நடக்குது? அவர்கள் பிலிஸ்தியர்கள் போருக்கு ஒன்று ரெடி பண்ணுறாங்க, ஒரு பெரிய போர், இஸ்ரேலுக்கு விரோதமாக போருக்கு ரெடி ஆகுறாங்க. இஸ்ரேலில் அந்த போர் நடக்க போது, இதுக்கு முன்னாடி பிலிஸ்தியர்கள் ஷூனம்ல இருந்தாங்க, சவுலுடைய ஆர்மி எல்லாம் கில்போவாவில் சேர்ந்துகிட்டு இருக்கு, அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து ஏஃபேக் என்ற ஒரு இடத்துல இருக்காங்க. அதான் முதலாவது வசனத்தில் பார்க்குறோம். ஆர்மி வந்து அங்கே செட்டில் ஆகிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பெட்டாலியன் பெட்டாலியனாக நடந்து வராங்க. பிலிஸ்தியருடைய கவர்மெண்ட் எப்படின்னா, அவங்களுக்கு 5 பெரிய தலைநகரங்கள், பெரிய நகரங்கள், அந்த 5 நகரங்களையும் 5 லார்ட்ஸ்னுவாங்க, 5 ராஜாக்கள் ஆளுவாங்க. அவங்களுக்கு பேர் லார்ட், LORD, சின்ன எல், அவங்க தான் லார்ட்ஸ், ஆண்டவர்னுவாங்க அவங்கள. த லார்ட்ஸ் ஆஃப் த பிலிஸ்தீன்ஸ்னா அந்த 5 நகரங்களை ஆளக்கூடிய 5 ராஜாக்கள், அது பிலிஸ்தியால ஆளவங்க தான் டாப் அத்தாரிட்டி. அந்த 5ல ஒரு ராஜா தான் ஆகிஷ். இவர் வந்து காத் நகரத்தை ஆளுகிறவர். இந்த 2வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்னா, எல்லாரும் மார்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் 5 நகரத்தின் ஒரு நகரம் வருது வந்து அங்கே செட்டில் ஆகுறாங்க. ஆர்மி 1வது நகரம், 2வது நகரம், 3வது நகரம், 4வது நகரம், அப்புறம் 5வது நகரம் ஆகிஷ் உடைய நகரத்தின் ஆர்மி வருது. எல்லாம் வந்துக்கிட்டு மிலிட்ரியில் எப்படி வருவாங்க இல்லைங்களா, எல்லாம் வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க. இந்த லார்ட்ஸ் 5 பேர் நின்றுக்கிட்டு எக்ஸாமின் பண்ணுறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, கூட்டம் கூட்டமாக வரும்போது திடீர்னு அதிசயப்படுற விதத்தில் ஆகிஷுடைய நகரம் போன பிறகு அதுக்கு பின்னாடி பார்த்தா யார் வருது, மார்ச் பாஸ் பண்ணிக்கிட்டு தாவீது கூட வந்துகிட்டு இருக்கிறார். தாவீது வந்துகிட்டு இருக்கிறார். இந்த பிலிஸ்தியர்களுக்கு ஒரு புல்லரிக்கிற அதிர்ச்சி, ஐ அப்படின்னு ஒரு ஷாக் ஆகிற மாதிரி, யா எங்க வந்துகிட்டு இருக்கிறாரு. தாவீது மார்ச் பாஸ் பண்ணிக்கிட்டு இந்த பிலிஸ்தியர்களுக்கு பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அதை பார்த்து ஒரே ஆச்சரியம் பாருங்களேன். அவங்க தான் கேட்கிறாங்க மூணாவது வசனத்தில், வாட் ஆர் தீஸ் ஹீப்ரூஸ் டூயிங் ஹியர். இங்கிலீஷ்ல அப்படி வருது, தமிழ்ல அப்படி வரல. இந்த எபிரேயர்கள் இங்க என்ன பண்றாங்க? அவங்கனால ரொம்ப முரண்பாடா தெரியுது, இருக்கவே கூடாத இடத்துல வந்திருக்கிறாங்களே இந்த எபிரேயருங்க, இங்க என்ன பண்றாங்க? ஆஃபீஸ் போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா, யா இது தாவீது சவுலுக்கு அடியாளா இருந்தான், ஆனா இந்த நாட்கள் மாத்திரம் இல்ல சில வருஷங்கள் என்னோடு இருந்தான், அவனில் ஒரு குற்றமும் நான் காணேன், அவன் என்னை விட்டம் போகல, அவனை நம்பலாம், அவனை நம்ம ஒரு ஆளா ஒரு கூலிப்படையாக வைத்து கொண்டு நம்ம பயன்படுத்தலாம் இல்லையா, அவன் இஸ்ரவேல் ரகசியங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும், அவனை வைத்து நம்ம பயன்படுத்தலாம் இல்லையா போருக்கு அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண பாக்குற. பாருங்களேன், தாவீது இந்த பிலிஸ்தியர்களுடைய கேள்வியை யோசிச்சு பாருங்க, இந்த எபிரேயர்கள் இங்கே என்ன செய்கிறார்கள், இந்த எபிரேயர்கள் இந்த என்ன செய்கிறார்கள், அதான் ஒரு பெரிய அவுட் ஆஃப் பிளேஸ். ஒரு மீன் போய் பூமியில நடந்துகிட்டே அப்படியே நடந்து போகுதுன்னா நமக்கு எப்படி இருக்கும், எங்க அவுட் ஆஃப் எலிமெண்ட், நீங்க இருக்கவே கூடாது இல்லைங்களா. ஒரு மனுஷன் போய் தண்ணிக்குள்ளேயே நீச்சல் அடிச்சுக்கிட்டே எங்கெங்கயோ போயிட்டு இருந்தா ராங். ஒரு எப்ரேயன் போய் இங்க எப்படி இருக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப முரண்பாடா இன்கன்சிஸ்டன்டா பிலிஸ்தியர்ங்க கேக்குறாங்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன் தாவீது, தாவீதே அத மனச குத்தி இருக்கும், நான் இங்க என்ன செய்யறேன், நான் இங்க என்ன செய்யறேன், தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு யூதன் நான், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் நான், தேவனுடைய கர்த்தருடைய சத்ருக்களாக தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக போர் போய்கிட்டு இருக்கு, அவங்களோடு சேர்ந்து மார்ச் பாஸ் பண்ணு போயிட்டு இருக்கிறேன்னு நான் என்ன செய்யறேங்க. தாவீதுக்கே ஒரு குழப்பம் இருக்கல, என்ன ஒரு காட்சி யோசிச்சு பாருங்களேன். நம்ம இது இந்த காட்சியை நம்ம மனசுல வச்சுக்கணும். இதை விட ஒரு அலங்கோலமான ஒரு காட்சி, ஒரு அவிவிசுவாசிய பார்த்து நீ என்ன செய்யறீங்க, இது உங்க இடமான்னு கேட்கிற ஒரு காட்சி வந்து ரொம்ப பயங்கரம். உங்களுக்கு ஆயிருக்கா அந்த மாதிரி? நம்ம அப்ளிகேஷன்ல பார்க்கணும், ஆண்டவரே ஒருவேளை எனக்கு இது சொல்றீரா, இஸ் இட் ஹை லார்ட், என்ன உங்கள ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறான்னு ஒன்னு சீசங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? நான் இல்லன்னு யாருமே, அவங்களுக்கெல்லாம் தெரியும், அவங்க இருதயத்தை நம்ப கூடாது, நானா ஆண்டவரே அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க அப்படி இருக்கிறீங்களான்னு உங்களை சோதிச்சு பார்க்கணும். ஒரு எபிரேய நீங்க என்ன செய்யறோம், நீங்க கானானியரோடு கலந்துகிட்டு அவங்களோடு உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்களா? தேவனுடைய புள்ள அப்படி இருக்கக்கூடாதே, அப்படி அந்த இடத்துல இருக்கக்கூடாதே, அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நம்ம மாட்டின்னு இருக்கிறோமா? பாருங்களேன், நம்ம மாட்டின்னு இருக்கிறோமா? இந்த கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தில் சாத்தான் வந்து நம்மளை பல விதத்தில் கவரை பார்க்கும். பாருங்களேன், நம்ம விசுவ நம்ம போல்ட்டை உடைக்கிறதுக்கு நம்ம போல்ட்டை போட்டு வச்சிருக்கிறோம். ஆண்டவருடைய புள்ள, ஆண்டவர் உண்மையா இருக்கணும் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டு அந்த போல்ட்டை லைட்டா கழட்டுறதுக்கு அது பல விதத்தில் காந்த சக்தியில பயன்படுத்தும். வாலிபருக்கு ஒரு விதமா வரலாம், வயசானவங்களுக்கு ஒரு விதமா வரலாம், முதிர் வயது உள்ளவங்க கல்யாணம் பல விதங்கள்ல நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வரும். யோசிச்சு பாருங்க, ஒரு வாலிப பெண்ணுக்கோ ஆணுக்கோ, சில பேர் வாலிபருங்க இருக்கீங்க, உங்களுக்கு பல விதத்தில் வரலாம். சாத்தம் தந்திரமாக இப்பதான் போயிருக்கிறீங்க, ஒரு இடத்துல போறீங்க, பல விதத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை பார்க்கலாம். ஒரு வாலிபனா இருந்தா கேர்ள்ஸ் எல்லாம் அவனை பார்க்கலாம், இல்ல பாயா இருந்தா கேர்ளா இருந்தா பாய்ஸ் எல்லாம் ரொம்ப மெச்சத்துக்கிற மாதிரி ஒரு கவர்ச்சி அவங்க கிட்ட பேசலாம். பேசிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தது முதல்ல பேசிட்டு அதோட சும்மா இருக்க மாட்டாங்க, வாங்க நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, நீங்க ஏன் வரக்கூடாது, ஒரு பர்த்டே பார்ட்டி நம்ம போலாம் இல்லையா, இல்ல ஒரு கிரிக்கெட் மேட்ச் நம்ம பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்கலாம்னு. பர்த்டே பார்ட்டி எத்தனை மணிக்கு? இப்பெல்லாம் பர்த்டே பார்ட்டி ஃபேஷன் என்ன தெரியுமா, 10 மணிக்கு நைட்டு தான் பர்த்டே பார்ட்டி. ஏன் நீ வரக்கூடாது பர்த்டே பார்ட்டிக்கு? என்ன பர்த்டே பார்ட்டி தான் நம்ம கொண்டாடுறோம், எல்லாரும் போய் கொண்டாடலாமே அப்படின்னா நம்ம எப்படியோ அப்பா அம்மா வானானாலும் நம்ம அடம் பிடிச்சி இல்லை நான் போறேன்னு போயிடுறது பர்த்டே பார்ட்டிக்கு. போய் என்ன ஆகுது, அந்த பர்த்டே பார்ட்டிக்குள்ள போனா ஃபுல்லா சிகரெட்டு புகையும், ஃபுல்லா குடியும், அது குடி பார்ட்டி. பர்த்டே பார்ட்டி, இதெல்லாம் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க குடி பார்ட்டி. அந்த குடி பார்ட்டிக்குள்ள போனா பயங்கரமான டான்ஸ், பர்த்டே பார்ட்டியோடு முடியுமா ஒரு டான்ஸ் வேட, அந்த அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. அந்த மாதிரி இடம் எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா நீங்க? அதெல்லாம் பிலிஸ்தியருடைய இடம். அந்த அரையும் குறையுமா டான்ஸ் போட்டுக்கிட்டு இப்பெல்லாம் வர டான்ஸ் எல்லாம் சாதாரணம் இல்லை. இந்த கல்ச்சர் கால் சென்டர் கல்ச்சர்லாம் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் உரசிக்கிற டான்ஸ் தான். அந்த பாட்டு போட்டு மியூசிக் அசிங்கமான வார்த்தைகள் உள்ள பாட்டுங்க இருக்கும், இங்கிலீஷ்ல அசிங்கமா பாட்டுங்க ஓடும். அந்த மாதிரி இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டா என்ன செய்வீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களோடு கலக்குறது அவர் உண்மையானா அந்த மாதிரி இடத்துலலாம் மாட்டி இருக்கிறாங்க. ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, இந்த மீன் தொட்டியிலேருந்து வெளியே வந்துட்ட மாதிரி. என்ன செய்யறது, எங்கே போகிறது, ஏண்டா நான் என்ன செய்கிறேங்க, எனக்கே கேள்வி இருக்கு என்ன செய்கிறேங்க. சில நேரங்களில் இப்படி நான் நம்மளை கவர்ந்து இழுத்துக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் போய் மாட்டிக்கலாம். என்ன செய்கிறோங்க, அது ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம போய் மாட்டிக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளாக. அந்த மாதிரி இருக்கும் போது அந்த ஆபத்துல இருந்து நம்ம தப்ப பார்க்கணும். சில நேரங்கள்ல அந்த ஆபத்துல இருந்து தப்ப பார்க்கணும். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, ஊரே கேட்கும் இவன் என்ன செய்யறாங்க. ஒருவேளை அங்க ஒரு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது ஒரு யாரோ ஒருத்தர் உளுந்து ஒரு அடி வாங்கி குடிச்சிட்டு என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அடுத்த நாள் பேப்பர்ல வருது. பேப்பர்ல வரும்போது அந்த பார்ட்டியில இருந்தவங்க போட்டோ எல்லாம் வருது, உங்க போட்டோ நடுவுல வருது. அப்ப ஊரே உங்களை தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்து என்ன கேட்பாங்க, இவன் என்ன செய்யறாங்க இல்லைங்களா, இவன் என்ன செய்யறான், இவன் ஏன் அங்க போனான் அப்படின்னு ஆயிரும் நம்மளுக்கு. வாட் ஆர் யூ டூயிங், யோசிச்சு பாருங்க. இப்படிதான் அங்க உலகம் நம்மள இருக்கும். அப்படிதான் தாவீதுக்கு ஃபீல் ஆச்சு. உலகத்தோடு எபிரேயர்கள் பிலிஸ்தியர்களோடு சேர்ந்துகிட்டு ஏபெக்ல நான் என்ன செய்யறேங்க, நான் என்ன செய்யறேன். இதெல்லாம் நம்ம விசுவாச நம்ம கான்ஸ்டியூஷன்ல போட்டிருக்குது. மெம்பர்ஸ் ஆகுறவங்க நம்ம இதயத்தை உலகத்திலேருந்து நம்ம காத்துக்கணும். உலகம் நம்மளை இழுக்க பார்க்கும், அழிக்க பார்க்கும், அதுலேருந்து நம்மளை காத்துக்கணும். இப்பெல்லாம் நம்ம வெளியே போகிறது மாத்திரம் இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளேயே உலகம் வந்துருது டெக்னாலஜினால இல்லைங்களா. டெக்னாலஜி திடீர்னு நம்ம டிவியை எப்படி எப்படி திருப்பிக்கிட்டு இருந்தா டக்குன்னு ஏதோ ஒன்று வருது, அருவெறுப்பாக வருது. அப்போ பக்கத்தில் யாருமே இல்லை, என்ன பண்ணுறது, அதை பார்க்கலாம. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வர இருக்குது, ஏதோ சொல்கிற மாதிரி நமக்கு தெரியுது, என்ன பண்ணுறது. நம்ம அந்த நேரத்தில் கேட்கணும், நான் என்ன செய்கிறேங்க. தேவனுடைய புள்ள, தேவ ஆவி எனக்குள்ள இருக்குது, தேவ ஆவி துக்கப்படுவாரே, நான் இதெல்லாம் பார்த்தேன்னா இது என்னை அழிவுக்கு கொண்டு போகுமே, நான் என்ன செய்கிறேன், இது என்னை கரெக்ட் பண்ணுமே, என்னை கரெக்ட் பண்ணுமே. அதை பார்த்து இல்லை நம்ம மொபைலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லை மொபைலில் ஏதோ ஒன்று வருது. அப்போ திடீர்னு நான் என்ன செய்கிறேங்க, ஒரு வெப்சைட்ல போய் பார்க்கறோம், நான் என்ன செய்யறேன். இங்க இந்த எபிரேயன் இங்க என்ன செய்யறான், இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த எபிரேயன் நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கா, இதெல்லாம் இருக்கக்கூடாத இடம், நமக்குள்ள தெய்வீகமான உயிர் இருக்கு, லைஃப் ஆஃப் காட் நமக்குள்ள இருக்குது. அந்த உயிர் வந்து சில இடங்களுக்கு போனா அதுக்கு மூச்சடிக்கும், சஃபகேட் ஆகும், புரியுதுங்களா. சஃபகேட்னா அது மூச்சடிக்கும், அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஐயோ இதெல்லாம் தெய்வீக உயிரை மூச்சடிக்குமே, இது அடக்க பார்க்குமே, இது தெய்வீக உயிரை குறைக்குமே, அந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. யோசிச்சு பாருங்க, சில இடங்களுக்கு போனா இந்த எலி செத்த வாசனைன்னுவாங்க தெரியுங்களா. எலி செத்த வாசனை வந்தா என்ன பண்ணுவோம், இருக்குமா அது கடந்துட்டு போகுதுன்னு வாந்தி வருதுப்பா. அந்த இடத்த விட்டே நம்ம வெளியில ஓடிடணும், நமக்கு ஆகுறது இல்லை. அந்த மாதிரி ஆவிக்குரிய எலி செத்த வாசனையை நம்ம கண்டுபிடிக்க கத்துக்கணும். எபிரேயர்களா இருக்கிற நம்ம அந்த இடங்களை இருக்கக்கூடாது. இது எனக்குள்ள இருக்கிற தெய்வீகமான உயிரை, கடவுளுடைய உயிரை அழிக்க பார்க்கிற காரியங்கள். எலிசத்த வாசனை இங்க ஏதோ அடிக்குதே இந்த சேனல்ல, உடனே மாத்து. இது ஏதோ வருது இந்த மொபைல்ல, உடனே மாத்து. இல்லைன்னா மூச்சடிச்சு போற மாதிரி ஃபீலிங் நமக்கு இருக்கா, யோசிச்சு பாருங்க. நம்ம இருக்கக்கூடாது. அவிசுவாசிகளோடு நம்ம உலகத்துல இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். சில நேரங்கள்ல இன்னோசன்ட் ஃப்ரெண்டு தான், இந்து ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரியுதே. ஒரு பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். அந்த உறவு ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மள தூரம் கொண்டு போச்சுன்னா எலிசத்த வாசனை நமக்கு அடிக்கணும், அடிக்கணும். அத பாத்துக்கணும். எல்லாரும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரே ஜோக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லாம் கெட்ட வார்த்தையா பேசிக்கிட்டு அதை பத்தி இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அங்க இருக்கும்போது எல்லாம் சிரிக்கிறாங்க பேசிட்டு. நம்ம ஒண்டிய உம்முன்னு எப்படி இருக்கிறது, நம்மளும் அவங்க கூட சிரிக்கலாம். நீ என்ன பண்றாங்க, நம்மளே நம்ம கேட்டுக்கணும். அங்க நீ என்ன பண்ற, உனக்கு எலிசத்த வாசனை அடிக்கலையா, அங்க இருந்து நீ போகணும் இல்லையா, அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம பழகிறது பாருங்களேன். ஒரு வாட்டி ஒன்னு ராஜாக்கு 19 எலியாக்கு அப்படி ஆயிடுச்சு. எலியா என்ன பண்ணாரு, பெருசா காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அவரு கார்மேல போய் பாலுடைய இவங்களெல்லாம் கொண்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, ஜெசரேல் அது ஜெசபல் அது ஆகாபுடைய மனைவி அவனு கொல்லணும்னு தேடுது. அவருக்கு திடீர்னு விசுவாச குறைவு ஏற்பட்டு அவர் ஓடிடுறார். அங்கிருந்து ஓடு 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 ஓடுன்னு ஓடி போய் என்ன பண்றாரு, ஏஞ்சல் வந்து ஆறுதல் பத்தி சாப்பாடு கொடுத்தா அதையும் வாங்கி சாப்பிட்டு ஓடி போறாரு. இன்னும் ஓடி போய் ஒரு குகையுள்ள பூந்துக்கிறார். அங்க வந்து ஆண்டவர் அவர் தட்டிட்டு கேட்கிறார், நீ என்ன பண்றீங்க, இது பெரிய தீர்க்கதரிசியே, இந்த ஜெனரேஷனுக்கே உன்னை தீர்க்கதரிசியா வச்சிருக்கனே, நீ போய் இங்க என்ன பண்ற, தேவனுடைய மனிதனே, உன் வேலை என்ன, உன்னை எதற்கு அழிச்சிருக்கோம், என்ன பண்ற, என்ன உன் நாட்களை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டவர் அதே தான் கேட்கிறார், நீ என்ன பண்ற. நம்ம இதை ஆழமா கேட்கணுங்க. நீ காலையில நம்ம படிச்சுக்கிட்ட மாதிரி என்ன பண்ற, எபிரேயர்கள் இங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கும் நீதிமான்களுக்கும் கிடைக்காத பிளாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு, நம்ம என்ன பண்றோம், அதை வச்சு எங்க இருக்கிறோம் பாருங்களேன். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்ல இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், தாவீது இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன, அவிவிசுவாசிகளுடைய பழக்கம். அவிவிசுவாசிகளோடு அளவுக்கு அதிகமான தயவு உலகத்துல எதுவுமே ஃப்ரீயா வராது. அதை ஒண்ணு புரிஞ்சுக்காங்க, உலகத்துல எதுவுமே ஃப்ரீயா வராது. உலகம் ஏதாவது நமக்கு ஃப்ரீயா கொடுக்கற மாதிரி தெரிஞ்சாலும் ஆண்டவர் தான் ஃப்ரீயா ரட்சிப்பை கொடுக்கறது. ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறது ஆண்டவருடைய அன்புல. உலகத்துல யாராவது ஒண்ணு நமக்கு ஏதாவது செய்யறாங்கன்னா அதுக்கு விலை திருப்பி வாங்கியே வாங்குவாங்க. ஆக்கிஷு சும்மா தாவீதுக்கு இடம் கொடுக்கல, ஆக்கிஷு சும்மா தாவீதுக்கு இடம் கொடுத்து இவ்வளவு நாள் பராமரிக்கல, இப்போ விலை கேட்கிறா இருப்பார். என்ன விலை தாவீது கொடுக்க வேண்டியதாயிருச்சு, குடு குடுன்னு வாங்கிக்கிட்டார் தாவீது, இப்ப எந்த நிலைமையில மாட்டிக்கிட்டார் பாருங்களேன். அதே மாதிரி அநேக நேரத்துல உலகத்துல நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற தயவு காட்டுறாப்ல, குடுங்க குடுங்கன்னு வாங்கிக்காதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்ய தூண்டும் போது நம்ம ஒன்னும் மறுக்க முடியாது. அப்படி மறுக்கணும் என்ன ஆகும், என்ன நன்றி கேட்டவன், என்னன்னாலும் அவனுக்கு செஞ்சிருக்கிறான், அப்படிலாம் பேசுற நிலைமை வரும். இது எச்சரிக்கையா புடிச்சுக்கணும். ஆகவே முதலாவது இந்த திறனுக்கு தாவீது வந்ததுக்கு அவிசுவாசியோடு ஒரு அந்யனோடு இருந்த உறவு, நெருங்கிய உறவு, அதை பார்த்துக்கணும். ஆக்கிஷோடு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு, அதுக்குதான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். ரெண்டாவது ஆண்டவருடைய ஒரு புதுமையான ரட்சிப்பின் வழியை பார்க்கணும். புதுமையான ரட்சிப்பு, ஆண்டவர் பல விதத்தில் தாவீதை ரட்சித்திருக்கிறாரு, ஆனா ஒரு புதுமையான வகை, புதுமையான வகையை நம்ம இங்க பாக்குறோம் பாருங்களேன். தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ஃபீலிங் யோசிச்சு பாருங்களேன். உண்மையாவே ரொம்ப கன்ஃபியூஸ்டா, ரொம்ப சோர்ந்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம சில நேரங்கள்ல சூழ்நிலைகள்னால் நாம் கட்டப்படுகிறோன்றோம் இல்லைங்களா. ஒரு கைதிய சங்கிலி போடாத கைதி மாதிரி மார்ச் பாஸ் பண்ணின்னு போயிருக்கிறார். இப்படியும் திரும்ப முடியல, அப்படியும் திரும்ப முடியல. யோசிச்சு பாருங்க தாவீதுடைய டைட் நிலைமை. ஒரு பக்கம் இந்த ராஜா இல்ல நான் வரமாட்டேன் போருக்குன்னு நினைச்சு சொன்னாருன்னா என்ன ஆகும், அவரை கோபப்படுத்துவாரு. கோபப்படுத்தி கோலையா அவரது துரோகம் செஞ்சது மாத்திரம் இல்ல, எவ்வளவு பெரிய நன்றி கட்டுத்தனம், ஊராஜா உன் ஊரா காப்பாத்துச்சு உன்னை, உங்க ராஜா விரட்டும் போது உன்னை பராமரித்து காப்பாத்தினது யாரு அப்படின்னு சொல்லி ஆக்கிஷுக்கு கோபம் வர்றது மாத்திரம் இல்ல, தாவீதை கொண்டு கூட போட்டுருவான். நீ அங்கதான் இஸ்ரவேலனா தான் இருக்கிற, எங்களை ஏமாத்தி நிக்கிறேன்னு இந்த பக்கம் பிலிஸ்தியர்களை கொண்டுருவாங்க, இல்ல பிலிஸ்தியர்களை கொண்டுருவாங்க, இல்ல சரி பிலிஸ்தியர்களோடு நான் சேர்ந்து போர் செய்யறேன்னா தாவீதுக்கு வந்த நிலைமை என்ன, அவருடைய கேரக்டர் கெட்டு போறது மாத்திரம் இல்ல, பிலிஸ்தியர்களோடு சேர்ந்து இஸ்ரேவேல் ஜனங்களோட போர் செய்யறது வந்து அவரை அவர்னால மாத்த முடியாத ஒரு களங்கத்தை அவர் பேரு கொண்டு வந்துடும். யோசிச்சு பாருல்ல, இஸ்ரேவேல் கூட்டம் காண்டி அவர் பிலிஸ்தர்களோடு போர் செய்யறத பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு துரோகி, துரோகி மாத்திரம் இல்ல தேச துரோகி, அவரை வெறுத்து எல்லோரும் யோகோபித்து அவரை இஸ்ரவேல் ராஜா வாக்குறது விடுங்க, திருப்பி அவனும் இஸ்ரவேலாவே சேர்த்துக்க மாட்டான், இஸ்ரவேலாவே சேர்த்துக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. அந்நியர்க ருத்த சேதனம் பண்ணாதவர்களோடு சேர்ந்துக்கிட்டு, ஏன்னா இந்த போர்ல இன்னொன்னு என்ன நடக்க போகுதுன்னா சவுல் சாக போறார். சவுல் செத்து பிலிஸ்தியர்களை அவரை ரொம்ப அவமானம் பண்ணி தலையெல்லாம் வெட்டி என்னன்னு ஓ பண்ணுவாங்க. தாவீது காண்டி அந்த போர்ல பிலிஸ்தியர்களோடு சேர்ந்து பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பழி அந்த குற்றம் எல்லாம் யார் மேல போயிருக்கும், தாவீது மேல போயிருக்காது, பிலிஸ்தியர்களோடு சேர்ந்து என்ன மாதிரி கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கொன்னு தாவீது தான் கொன்னான்னு ஒரு இது ஏற்பட்டிருக்கும். எல்லாம் தாவீதுக்கு வந்திருக்கும் பழி. அது மாத்திரம் இல்ல, தாவீது மனசு எப்படி பாடுபட்டிருக்கும், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் கை வைக்க கூடாதுன்னு நினைச்ச தாவீது, அவருடைய துணியை கொஞ்சம் கிழிச்சிட்டு வந்துட்டமேனு மனசாட்சி குத்துன தாவீது, இப்போ பிலிஸ்தியர்களோடு சேர்ந்து ஈட்டிய தூக்கி போடும் போது ஒரு இஸ்ரவேல்னு போய் குத்துச்சுன்னா அவர் மனசு என்ன பாடுபடும் இல்லைங்களா? இந்த பக்கமும் திரும்ப முடியாது, இந்த பக்கமும் திரும்ப முடியாது. இக்கட்டு ஒரு சங்கிலி இல்லாத கைதி மாதிரி நடந்து போறாரு. யோசிச்சு பாருங்க, எண்ணி முடியாத இக்கட்டு நாள், என்னுடைய இக்கட்டில் விசாலமான இடத்தை உண்டாக்குனேரே. நான் இதான் அவருடைய இக்கட்டு, பயங்கரமான இக்கட்டு தாவீதுக்கு வந்துருச்சு. இது வந்தது காரணம் அந்நியர்களோடு பழகுனதுனால். பாருங்களேன், அந்நியர்களோடு பழகுனதுனால் இந்த இக்கட்டு. நமக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டு வந்திருக்கா? ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி போனா அடி, இப்படி போனாலும் அடி. எந்த பக்கம் போறது, எந்த பக்கம் போறது? ஒரு இக்கட்டு, ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். அதோ நம்ம பாவத்தினால, நம்ம முட்டாள்தனத்தினால மாட்டிக்கிட்டோன்ற ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு வந்திருக்கு. யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி நமக்கு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம தேவனுடைய பிள்ளையா இருந்தா. இன்னைக்கு பாடின பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. அந்த பாட்டு என்ன சொல்லுது? What is the song number? 23. அந்த பாட்டில் உந்தன் மேல் என் கண்ணை வைத்து என்றும் பாதை காட்டுவேன், இந்த மோட்சம் சேரும் மட்டும் என்றும் பாதை காட்டுவேன். யாருமே நீ உன் சொந்த பாவத்தினால எல்லாம் உனக்கு சோதனையினால எல்லாம் உனக்கு மேற்கொண்டாலும் உனக்கு நான் ஒரு பாதையை காட்டுவேன் சொன்ன ஆண்டவர் அவருடைய பிள்ளைக்கு ஒரு ப்ராமிஸை வச்சிருக்கிறார். பாருங்களேன், இந்த இப்போ நடக்க போற கதையெல்லாம் பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10:13 போட்டிருக்கிற ஒரு சத்தியத்தை தான் வெளிப்படுத்தணும். பாருங்களேன், 1 கொரிந்தியர் 10:13 ரொம்ப அருமையான ப்ராமிஸ். நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ப்ராமிஸ பாருங்க.
மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் காணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம்பெறாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான கோப்பையும் உண்டாக்குவார்.
சோதனை உங்க திராணிக்கு மிஞ்சி வர சோதனை, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சோதனையான நிலைமை, நான் என்ன பண்ணுவேன்? தேவனுடைய பிள்ளையாக அவருக்கு ஒரு ப்ராமிஸ் என்ன? சோதனையோடு கூட அதற்கு அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படி ஒரு போக்கை உண்டு பண்ணுவார். ஆண்டவர் பண்ணி தருவார், ஆண்டவர். அது உண்மையா? என்னால முடியாத ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஒரு போக்கை ஆண்டவர் பண்ணி கொடுப்பாரா? பாருங்க, ஆண்டவர் தாவீதுக்கு பண்ணி கொடுக்கிறாரு. தாவீது ஒரு விரலையும் இன்னுமே அசைக்காத நிலையில், அவர் அசைக்க வேண்டியதே இல்லை, ஆண்டவரா ஒரு போக்கை, ஆண்டவரா ஒரு வழியை ஏற்படுத்துவார். இந்த சூழ்நிலையை சரியே பண்ண முடியாது போல இருக்குதே, இந்த சூழ்நிலையில எப்படித்தான் விடுபட்டு வருது? நமக்கு வேண்டா சரி பண்ண முடியாம இருக்கலாம், நமக்கு வேண்டா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம், ஆனா யூகிக்க முடியாத விதங்கள் வேலை செய்கிற ஆண்டவருக்கு அது இக்கட்டான சூழ்நிலையா? அவருக்கு எந்த சூழ்நிலையும் இக்கட்டான சூழ்நிலை எப்படி இருக்க முடியும்? அவர்னால அவருக்கு இருக்கிற டூல்ஸ், சில நேரங்களில் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் டூல்ஸ் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம வருஷக்கணக்காக இது சரி பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டிருப்போம், வீட்டில் ஏதோ ப்ராப்ளம்னா. அவர் பல விதமான டூல்ஸ் வச்சிருப்பார், டக்குன்னு ஒரு டூலை எடுத்து ஒரு 5 செகண்ட்ல சரி பண்ணி கொடுத்துருவார். அந்த மாதிரி டூல்ஸ், அந்த மாதிரி தான் ஆண்டவருடைய டூல்ஸ் பாக்ஸில் நம்ம முடியாதுன்னு நினைச்ச பல வருஷம் டூல் பிரச்சனைகளை அவர் டக்குன்னு சரி பண்ணிடுவார். அவர் பலவித டூல்ஸை வச்சிருக்கார் பாருங்களேன், நம்மளை காப்பாத்துறதுக்கும் பலவித டூல்ஸ் அவர் வச்சிருக்கார். இந்த நேரத்தில் அவர் டூலை பயன்படுத்த போறார் பாருங்களேன், ரொம்ப அதிசயமா. யார் யோசிக்க முடியும் அந்த டூல் யாரு? பிலிஸ்தியர்களுடைய போர் மீட்டிங். பிலிஸ்தியர் யாராவது யோசிக்க முடியுமா? தேவன் தாவீதுக்கு ஒரு தப்பித்துக் கொள்ளும்படி ஒரு வழியை ஏற்படுத்துகிறதுக்கு பயன்படுத்தினது யார் யோசிச்சிருப்பாங்க? ஒரு வார் மீட்டிங், போர் கூட்டம் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ற அந்த மீட்டிங் என்ன பண்ணுது? தாவீதுக்கு தப்பித்துக் கொள்ற ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குது. அவங்கள பயன்படுத்துற, அவங்கள பயன்படுத்துறாங்க. அந்த பிலிஸ்தியர் கமாண்டர்ஸ் உட்கார்ந்துகிட்டு ஒரு திட்டத்தை வகிக்கிறாங்க, அவங்கள பயன்படுத்தி தாவீதுக்கு ஒரு தப்பித்து கொள்ற வழியை அவர் ஏற்படுத்துறார். பாருங்களேன், இது ஆண்டவர் முன்னாடியே செஞ்சிருக்கிறார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஒரு மலை கிட்ட தாவீது அந்த பக்கம் நிக்கிறாரு, சவுல் அவருடைய ஆர்மியை எடுத்துக்கிட்டு வந்து சூழ்ந்து வராரு, கிட்ட கிட்ட வந்துருச்சுன்னு கொஞ்சம் செகண்ட் தான் தாவீது மாட்ட போறாருன்னும் போது ஆண்டவர் யார கொண்டு வந்தாரு? ஞாபகம் இருக்கா? பிலிஸ்தியர்களை கொண்டு வந்த, சவுலுக்கு விரோதமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக பிலிஸ்தியர்களை கொண்டு வரும் போது உடனே ஒரு மெசஞ்சர் ஓடி வர சவுல் பிடிச்சிட்டு இருப்பாரு தாவீத கொஞ்சம் செகண்ட்ல. ஐயா பிலிஸ்தியர் கூட்டம் வருதுன்னா உடனே அவங்கள பயன்படுத்தி தாவீத காப்பாத்தி விட்ட தேவன் அதே மாதிரிதான் பிலிஸ்தியர்கள் அந்த லார்ட்ஸ பயன்படுத்துற. பாருங்களேன், நாலுல இருந்து ஏழு வரைக்கும் என்ன பாக்குறோம்? அந்த பிலிஸ்தியர் கமாண்டர் ஆகிஷ் சொல்றாரு, தாவீத நம்பலாம், நம்ம கூட கூட்டு போலான்னா அந்த கமாண்டர்ஸ் ரொம்ப கோவப்படுறாங்க ஆகிஷ் கிட்ட. என்னையா புத்தியா இருக்குதா உனக்கு, இது சாதாரணப்பட்ட மனுஷனா? ரெண்டு காரணங்கள் சொல்றாங்க இவங்க கூட்டு போக முடியாது. என்ன முதலாவது காரணம்? அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? நம்மளால மறக்க முடியாத பாட்டு அது, பிலிஸ்தியா ஃபுல்லா சூப்பர் ஹிட் பாட்டு. அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, அந்த ஸ்கூல்லாம் கூட கத்துக் கொடுப்பாங்க போல அந்த மாதிரி அந்த பாட்டு. அவங்களும் சொல்றாங்க அந்த பாட்டு பாருங்களேன், இவனை வச்சுதானே சொன்னாங்க, சவுல் ஆயிரத்தை கொன்னான், தாவீது பத்தாயிரத்தை கொன்னான்னு சொன்ன அந்த பாட்டு. அவ்வளவு ஆக்ரோஷமா நமக்கு விரோதமாக வேலை செஞ்சவன், சவுலுக்காக வேலை செஞ்சவன் இப்ப மாறி இருப்பான்னு அவனை நம்பலாமா? முதலாவது ஆர்குமெண்ட். ரெண்டாவது ஆர்குமெண்ட், சவுலுகிட்ட இப்ப சண்டை போட்டு வந்திருந்தாலும் அவன்கிட்ட திருப்பியும் ஒப்புரவாகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இந்த வாரா ஏன் இருக்கக்கூடாது? நம்ம முன்னாடி சவுல அடிக்கலான்னு போய் நம்ம இஸ்ரேல் கிட்ட போர் செய்யும் போது இவன் பின்னாடி நம்ம பின்னாடி வந்து நம்மளையே வெட்டி வெட்டி போட்டு ஆயிரம் பத்தாயிரம் தலைகளை எடுத்துட்டு போய் சவுலுக்கு கொடுத்து அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிட முடியாதா? இவனை போய் நம்ம நம்பலாமா அப்படின்னு சொல்லி நோ, இவங்களை கூட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி துரத்தி சொல்றாங்க இவருக்கு ஆகிஷ்க்கு. ஆகிஷ் பாவம், அவர் எவ்வளவுதான் நம்பி இருந்தாலும் தாவீத, அவர் அஞ்சுல ஒண்ணு தானே, அஞ்சு பேர் ஓட்டு போட்டாங்க மெஜாரிட்டி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை ஒத்துக்கிட்டு. பாருங்களேன் என்ன தாவீது, அவன் போய் ஆகிஷ் போய் தாவீது கிட்ட இங்கிருந்து போகும்படிக்கு அவர் சொல்றார். இதை யோசிச்சு பாருங்க, தாவீது உலக பிரகாரமா பார்த்தோன்னா தாவீதுக்கு மிகுந்த அவமானம், இது மிகுந்த கேவலம், இவன் துரோகி, இவனை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி இவனை வச்சுக்கிட்டு நம்ம போரெல்லாம் செய்ய முடியாதுன்னு இவரை துரத்தி விட்ட ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு தப்பிக்கும் வழியாக ஏற்படுகிறார். இதனால யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த பிலிஸ்தியர்களை பயன்படுத்தி, பிலிஸ்தியர்களுக்கு தாவீது மேல இருக்கிற சந்தேகம், அவன் ஒரு துரோகியா இருக்கலான்றத பயன்படுத்தி ஆண்டவர் தாவீத தப்ப வைக்கிறார். யார் யூகம் பண்ண முடியும்? இப்படி கூட ஆண்டவர் வேலை செய்ய முடியும். அன்கெஸ்டபிள் காடுன்னுவாங்க, அவர் என்ன செய்வாருன்னு நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது. அவர் என்னென்ன டூல்ஸ் வச்சிருப்பார்? சத்துருக்களையே பயன்படுத்தி காப்பாத்தி கொடுப்பார் நம்மள. பாருங்கதான், அவர் சத்துக்களையே பயன்படுத்துறார். ஒரு இடத்துல ஒரு லேடி வந்து, ஒரு விதவை அம்மா சாப்பாடே இல்லாம அவங்க ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சான். ஆண்டவரே எனக்கு ஆகாரம் கொடு, நீர் வாக்கு தத்தம் பண்ணிரே ஆகாரம் கொடு அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்துச்சான். அந்த ரூம் பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் அதை கேட்டு, அது கூட கொஞ்சம் ஒரு கேம் ஆடலான்னு சொல்லி ஓடி போய் ஒரு ரெண்டு லோஃப் பிரெட் வாங்கிட்டு வந்து அந்த கதவு முன்னாடி வச்சுட்டார். வச்சுட்டு அவர் போய் வீட்டில் உக்காந்துக்கிட்டார். அந்த அம்மா கதவை திறந்து வந்துட்டு அந்த பிரெட்டை பார்த்துட்டு சந்தோஷம் ஆனந்தத்தில் அந்த பிரெட்டை உள்ளே எடுத்துட்டு போய் கத்தி பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறான். வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரேன். அவன் ஓடி வந்து கதவை திறந்துட்டு அந்த பிரெட்டை வச்சதும் ஆண்டவர் இல்லை நான் தான், ஆண்டவர்ன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பைத்தியமா அவனுக்கு ஆண்டவரை போய் நம்பிக்கிட்டு கிடக்கிறேன், நான் தான் வச்சவங்க, ஆண்டவர் உன்னை வந்து காப்பாற்றலை அப்படின்னாரான். அவன் லேடி பாட்சான், இல்லை இல்லை, என் ஆண்டவர் தான் அதை வச்சாரு, அதை வைக்கிறதுக்கு உன்னை மாதிரி பிசாசு பயன்படுத்தினாரு. அந்த மாதிரி ஆண்டவர் பிசாசு கூட பயன்படுத்துற ஆண்டவர். அவனால நம்ம கெஸ்டே பண்ண முடியாது. அவர் என்னென்ன செய்வார்? சிலிஸ்தியர்களை, கடவுளுடைய சத்துருக்களை பயன்படுத்தி தாவீதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துறார். பாருங்களா, தான் பவுல் சொல்ற மாதிரி அவருடைய வழிகளை ஆராய முடியாது. இன்னோவேட்டிவ்னா ரொம்ப கிரியேட்டிவ், அவர் ரொம்ப இமேஜினேட்டிவ், நம்மால சிந்திக்க முடியாதபடிக்கு தான் அவர் வேலை செய்வார். அவருடைய வழிகள் நம்ம ஆராயவே முடியாது. உங்க டைரியில அந்த மாதிரி இருக்கா ஏதாவது உங்க வாழ்க்கையின் கதைகள்? இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கதையை நினைச்சு நான் ரொம்ப அழுதுட்டேன், அது சொன்னா அழுதுருவேன். ஆனா நம்ம யோசிச்சு பாருங்க, உலக பிரகாரமாக தாவீதுக்கு ஒரு பெரிய அவமானம், துரோகம்ன்ற துரோகியா இருப்பான் இவன் சொல்லி ஆகிஷ் சொன்னார். உன்னு கமாண்டரா மாத்திரம் இந்த போர்ல நீ வந்தீனா, அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டர்ல எல்லாம் ஆக்கி பெரிய ப்ரொமோஷன் எல்லாம் கொடுக்கறன்னு சொன்ன அந்த போர்ல அதுக்கெல்லாம் இவன் தகுதி இல்லை, இவன் ஏமாத்துவான், இவன் துரோகின்னு சொல்லி விரட்டி விட்டது தாவீதுக்கு ஒரு தப்பித்து கொள்ற ஒரு வழியா போச்சு. உங்க வாழ்க்கையில அப்படி ஆயிருக்குதா? நம்மளுடைய தோல்வி, நம்மளுடைய இயலாம, நம்மளால முடியாத நிலைமை வந்து சில நேரங்கள்ல நமக்கு பெரிய வெற்றியா மாறியிருக்கு, நமக்கு பெரிய ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களா மாறியிருக்கு. என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன், அதை நினைச்சு நினைச்சு ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நான் அந்த நேரத்துல நினைச்சேன் எவ்வளவு பெரிய தோல்வி, எவ்வளவு பெரிய இது, ஆனா அந்த தோல்வி இல்லைன்னா நான் ஜிக்லாக்ல ஜிக்ஸாக் ஆயிட்டு இருப்பேன், வாழ்க்கையே ஒரு நிலைமைய போயிட்டு இருக்கும். அந்த தோல்வியை ஆண்டவர் அனுமதிக்கிறார். சில நேரங்கள்ல பல விதங்கள்ல ஆண்டவர் செய்யறாருங்க. சில நேரங்கள்ல ஒரு அவபக்தியான பார்ட்னர், காதல் இதுல அந்த பார்ட்னர் வந்து ரொம்ப பெரிய துரோகியா நம்மள ஏமாத்திட்டு போயிடுறாங்க. நம்ம சில பேர் என்ன லவ் ஃபெயிலியர் அப்படியே தாடிய விட்டுக்கிட்டு அந்த விசுவாசிகள் கூட சில நேரத்துல வந்து நொந்து போயிருப்பாங்க. ஆனா எவ்வளவு அவிவிசுவாசத்துல இணையப்படாதபடிக்கு ஆண்டவர் உன்னை காப்பாத்தினாரு, அதை நம்ம நினைச்சு பாக்குறது இல்ல. ஆண்டவர் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு அதுல வருத்தப்படுறதுல. அந்த மாதிரி ஆண்டவர் தோல்வியில நமக்கு வேலை செய்யற. சில நேரத்துல பிசினஸ்ல பெரிய லாஸா இருக்கலாம் நமக்கு, அந்த மாதிரி பெரிய இழப்பு நம்ம வாழ்க்கையில நடக்கலாம். ஒருவேளை நம்ம பிள்ளையை இழக்கிறதா இருக்கலாம். ஒருவேளை அந்த பிள்ளைய நமக்கு ஒரு விக்ரமா மாறி ஆண்டவர்கிட்ட இருந்து தூரம் நம்ம போயிட்டு இருப்போம். அந்த பிள்ளையை இழந்ததுனால ஆண்டவர்கிட்ட நம்ம வரல. அந்த மாதிரி பல விதங்கள்ல அவர் வேலை செய்வார். சில அன்கெஸபிள் வேஸ், நம்ம வாழ்க்கையில தோத்து போனோம், அவமானம் கேவலம் நினைச்சதே பயன்படுத்துவார் நம்முடைய ரட்சிப்புக்கு. அதான் தாவீதுக்கு நடந்திருக்கு. பாருங்களேன், அவருடைய வழிகள் ஆராய முடியாது. அடுத்ததாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், 6-9 வரைக்கும் இதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கறதுன்னு ரொம்ப ஸ்ட்ரகிள். ஒரு பராமரிப்புலையும் அமைதலாக மறைந்திருக்கிற பிதாவை நம்ம பார்க்கலாம். ஒரு பராமரிப்புலையும் அமைதலாக மறைந்திருக்கிற பிதாவை 6-9 வரைக்கும் பார்க்கலாம். இந்த ஹோல் சாப்டர்ல கடவுள் என்ற பேரே இல்லை நமக்கு. இதே மாதிரிதான் 27 சாப்டர்ல வந்துச்சு. கடவுள்னு வாயிலிருந்து கர்த்தர்னு பேர் வருது, யார் வாயிலிருந்து வருது தெரியுமா? தாவீது வாயிலிருந்து வரல. யார் வாயிலிருந்து வருது? ஆக்கிஷுடைய வாயிலிருந்து வருது. 9 வருது, 6 வருது. ஒரு விதத்துல தாவீது வந்து கடவுளே மறந்து போய் கடவுளே ஒரு கைவிட்டாரு, பின்வாங்கி போயிட்டேன்ற ஒரு மனநிலையில் இருக்கும் போது ஆக்கிஷுடைய வாயிலிருந்து ஆண்டவர் பேர் ஞாபகப்படுத்துது. நான் என்ன பண்ணுவேன், இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி தப்புவேன், ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரு, பிலிஸ்தியர்களோடு நான் அழிய வேண்டியதா, இப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன நடக்க போகுது, அந்த வார் மீட்டிங்ல என்ன நடக்க போகுதுன்னு ஆக்கிஷ் வராரு வெளியில. தாவீது எப்படி பார்த்துக்கிட்டு போறது, எடுத்து கொட்டிக்கிட்டு என்ன நடக்க போதோன்னு. வந்த உடனே ஆக்கிஷ் வாயிலிருந்து வர வார்த்தை என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், நீ ரொம்ப உண்மை உள்ளவனா உத்தமை உள்ளவனா என்கிட்ட இருந்த. முதல்ல அவர் வாயிலிருந்து வருது கர்த்தருடைய ஜீவனை கொண்டு. தாவீது நீ வந்தா நினைச்சிருக்கலாம் கடவுள் இல்ல, கடவுள் கை விட்டுட்டாருன்னு. ஜீவனுள்ள தேவன் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், உன் கண்ணை வைத்து உன்னை காப்பாத்துற கடவுள் இருக்கிறாருன்னு ஆகேஷ் வாயிலிருந்து அது வருது. பாருங்களேன், அப்படி சொல்லல ஆகேஷ், ஆனா அது ஆண்டவர் பேரை பயன்படுத்துறார். இந்த அதிகாரம் பாத்தீங்கன்னா கடவுள் பேரு வருதே இல்லை, ஆனா ரொம்ப அதிசயமாக கடவுள் தாவீத காப்பாத்துன ஒரு கதை. இந்த 11 பாத்தீங்கன்னா 11 முடிஞ்சு போகுது. சின்ன அதிகாரம் தானே, ஒரு வசனத்தை சேர்த்து இருக்கலாம் இல்ல. சர்வ வல்லமை உள்ள தேவன் எவ்வளவு அதிசயமாக தாவீதை காப்பாத்தினார், இவ்விதத்தில் தாவீதை கர்த்தர் பிலிஸ்தியர்கிட்ட இருந்து காப்பாத்தினார். ஒரு வசனம் எழுதி இருக்கலாம் இல்ல, ஒண்ணுமே போடல. 11 முடிச்சுட்டாங்க. ஏன் முடிச்சுட்டாங்க யோசிச்சு பாருங்களேன். இது முடிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க, முடிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்ன்றத இதை சொல்லவே இல்லை. ஏன் இப்படி முடிச்சுட்டாங்க? ஏன் இப்படி முடிச்சுட்டாங்கன்னா, எல்லா பராமரிப்பிலும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் மேல் பார்வையான எல்லா பராமரிப்புலையும் கடவுள் செயல்படுறாருன்றத பார்க்கணும். ஆனா அவர் வெளிப்படையாக தெரியாம இருந்தார், அதனால கடவுள் பேரே இல்லை. இந்த கடவுள் செஞ்ச மாதிரி இருக்கா இல்ல, அவங்க ஏதோ வார்ல பிளான் பண்ண மாதிரி இருக்குது, அது தாவீது வேணான்னு மாதிரி இருக்குது, அதனால தாவீது பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு போறார். ஆனா அதெல்லாம் செய்ய வச்சது யாரு? ஆண்டவர். அவருடைய பராமரிப்பில் உள்ள அண்டர் கரண்ட்னுவாங்க, இது எல்லாத்துக்கும் உள்ள வேலை செய்யறவர் அவர் பராமரிப்புல ஆண்டவர். ஆனா அவர் பேரே இல்லைங்க, அவர் செஞ்சதாகவே இல்லை. ஏன் இது இல்லை? அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகள்லயும் ஆண்டவரை பார்க்க கத்துக்கணும். ஆனா அவர் தெளிவாக அங்க தெரியலனாலும், அவர் எப்போதும் இருக்கிறார், எல்லா சூழ்நிலைக்கு பின்பதாக அவர் வேலை செய்கிறார். ஒவ்வொரு மனுஷனை பயன்படுத்தி பாருங்களேன், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவர் கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் அமைதலாக பின்னாடி இருந்து வேலை செய்யறாருன்னு நம்ம பார்க்க கத்துக்கணும். நீங்க அப்படி பாக்குறீங்களா? இந்த அதிகாரம் பார்க்கணும்னு நம்ம கத்துக் கொடுக்குது. அதனாலதான் ஒரு வசனம் ஆண்டவரை பத்தி இல்ல, ஆண்டவர் காப்பாத்தினாருன்ற ஒரு வசனமே இல்லை. அதை நம்ம பார்த்து அதை படிக்கும் போது இது ஆண்டவர் தான் காப்பாத்தினார். நம்ம வாழ்க்கையில அப்படி பார்க்க கத்துக்குவோம் பாருங்களேன். ஏன்னா எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற ஆண்டவர், நம்ம அவருக்கு எவ்வளோ கடன் பட்டிருக்கிறோம், அவர் தான் நம்மளை காப்பாத்துறாரு. ஆண்டவர் நம்மளை வரல, அவர் தான் எல்லா விதத்திலையும் நம்மளை காப்பாத்துற தேவன். அவர் என்ன செய்யறது இல்லைன்னா, அவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க, எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்குறார். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே, இப்ப நீங்க சாப்பிட்டு வர்றதுக்கு முன்னாடி குடிச்ச டீயும் அவர் தான் கொடுத்தாரு. நீங்க நல்ல பிரயாணத்தோட ஆக்சிடென்ட் ஆகாம வந்ததும் அவர் தான். எல்லாத்தையும் அவர் தான் செய்யறாரு ஒவ்வொரு நாளும். அதை வந்து ஆண்டவர் ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி காட்டுறதில்ல. நீங்க டிவி அட்வர்டைஸ்மெண்ட் பாத்துருக்கீங்களா? சில நேரத்துல ரொம்ப இரிட்டேட்டிங். இந்த திஸ் ப்ரோக்ராம் இஸ் பிராட் டு யூ பை சஃபோலா ரிஃபைன்ட் ஆயில். பார்த்துருக்கிறீங்களா? திஸ் ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்படுகிறது ராஜ்கமல் வேட்டிகள், ராஜ்கமல் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட். அது போட்டு 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 நடுவில் போட்டு போட்டு நீங்க தான் கொண்டு வந்தீங்க, எங்களுக்கு தெரியும், பார்க்க விடுங்கயா அப்படின்ற மாதிரி இல்லை. திஸ் ப்ரோக்ராம் இஸ் பிராட் டு யூ ஜாக்கி ஜட்டி, இது அப்படி இப்படின்னு ப்ரோக்ராம் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆண்டவர் அப்படி செய்யறதில்ல. இன்னைக்கு காலில் உனக்கு சாப்பாடு நான் கொடுத்தேன், இன்னைக்கு நான் காலில் இது துணியை நான் கொடுத்தேன், உன்னை பிறக்க வச்சேன், உன்னை அதை செஞ்சேன், இது வந்தேன் இது வந்தேன் அப்படி செய்கிறவர் அல்ல. ஆனால் அவர் தான் செய்கிறார். ஆனால் அதில் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஒரு அந்த மாதிரி போட்டால் எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். சில நேரத்தில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி தான், நாங்கள் கொண்டு வந்தோம், விர் பிராட் யூ பிராட் யூ. ஆண்டவர் அப்படி செய்யறதில்லைங்க. அவர் செய்கிறதெல்லாம் ஒரு நுணுக்கமாக கண்டுபிடிக்காத மாதிரி பாருங்களேன். ஒரு ஒரு மறைந்திருந்து அமைதலாக எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து செய்யணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த சூழ்நிலையில எல்லாம் நம்ம பார்க்கும்போது தெளிவாக ஆண்டவர் தெளிவில்லாலும் அவர் தான் செஞ்சாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த பாடம். ஒரு கதையில ஒரு அப்பா வந்து அந்த ஒரு மக, ரொம்ப நேசமான மக, அந்த மகனோடு அவர் இருக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு ரொம்ப, அவருக்கு ரொம்ப எனிமீஸ், அவர் ரொம்ப சத்ருங்க. அவருடைய மகன்னு தெரிஞ்சா கொண்டுடுவாங்க. அதனால அந்த மகளை வந்து தனியா வச்சு வளர்க்குறாரு, ஒரு இடத்துல வளர்க்குறாரு. ஆனா அந்த மகளை விட்டு அவர் போறதே கிடையாது. எப்ப பாரு பின்னாடி நிழலாக வாட்ச்மேனாக பின்னாடி வீட்டுக்கிட்ட அந்த பொண்ணு போகும்போது வரும்போது அதுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு அதுக்கு அது மனசுல ஏதாவது ஒண்ணு நினைச்சு அது ஏதாவது பார்த்துட்டு கடையில் பார்த்துட்டு வந்துச்சுன்னா அடுத்த நாளே அது வீட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து வைப்பார். அது வந்து எடுத்து பார்த்தா ஐயோ என்னென்ன அங்கேருந்து ஒழிஞ்சுக்கிட்டு பார்ப்பார், அது என்ன சந்தோஷப்படுது அதை பார்த்துட்டு. அந்த மாதிரி 25 வருஷம் அப்படி வளர்த்தார் அந்த பிள்ளை, நிழலாக எப்பவும் கூட இருந்து இருந்து இருந்து. அதுக்கு என்னன்னு தெரியாது, ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. எனக்கு அப்பா என்ன இந்த மாதிரி அநாத ஆசிரமத்தில் விட்டுட்டாங்களே இப்படின்னு வருத்தப்பட்டுச்சு. ஆனால் 25 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு தெரியுது, ஒவ்வொரு நாளும் எனக்கு சாப்பாடு துணி இது எல்லாத்தையும் இவர் தான் கொடுத்துருக்கிறாரு, நிழலாக இருந்து என்னை பார்த்துருக்கிறாரு, எல்லாம் இவர் தான் செஞ்சிருக்கிறாருன்னா அந்த நேரத்தில் அதுக்கு ஏற்படுற ஃபீலிங் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சில நேரங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு அருமை தெரியாது, நம்ம தான் கொடுத்தோம் நம்ம தான் கொடுத்தோம் நம்ம சொல்லிக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு காட்சி தான் ஆண்டவர் வந்து எப்போ பாரு நான் கொடுத்தேன்றதில்லை நான் செஞ்சேன்றதில்லை, அவர் தான் பின்னாடி இருந்து செய்கிறார். ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளை நம்ம உணரும் போது ரொம்ப அதிசயமா இருக்கும். ஆனால் பரலோகத்தில் உணரும் போது இன்னும் ரொம்ப அதிசயமா இருக்கும். அப்படித்தான் பாருங்களேன், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய பிதா எப்போ பாரு பின்பதாக இருந்து எல்லாத்தையும் அவர் செய்கிறார், அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் யோகு ஒரு இடத்துல சொல்றாரு, நம்ம அவரை பார்க்கறது இல்லை, ஆனால் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அவருடைய துணியின் முனைகளை தான் பார்க்கறோம். அந்த புள்ள ஒவ்வொரு தடவையும் யாரோ ஒளிஞ்சுக்கிட்டு பார்க்குற மாதிரி இருக்குதே, யாரோ மரத்து பின்னாடி இருக்கிற மாதிரி தெரியுதே, யாரோ நடலா எனக்கு இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி. அப்படித்தான் நம்ம அப்பா. அப்போ பாரு இது நான் உனக்கு கொடுத்த, அது நான் கொடுத்தேன்னு இல்லை, எல்லாத்தையும் அவர் கொடுத்துருந்தாலும் அவர் மறைந்து பின்னாடி இருந்து செஞ்சுக்கிட்டு வரவர். அதை நம்ம பார்த்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஓகே, அதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் இதே இல்லை. கடைசியாக தாவீதுடைய ஒரு பெரிய அதிசயமான விடுதலையை பார்க்குறோம், 8-11 வரைக்கும். தாவீது அப்படி வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆக்கிஷ் அங்கே வராரு, வந்து என்ன சொல்றாரு எட்டாவது வசனம் படிங்க. இது ரொம்ப ஒரு பெரிய டிராமா நடக்குதுங்க. எல்லாம் முடிவு பண்ணி தாவீது போலாம் அப்படின்னுட்டாங்க. போலான்னு ஆகீஷ் வராரு, வந்து தாவீதே நீ நான் தேவனை கொண்டு சொல்லுகிறேன், நீ ரொம்ப ஒரு ஒரு குற்றமா ஒண்ணு இல்ல பாக்கல, நீ ஒரு உத்தமன், உன்ன மாதிரி ஒரு உத்தமன் நல்லவன நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல, நீ போகலாம் இந்த போர்ல, நீ செய்ய வேண்டியது இல்ல அப்படின்னா தாவீதுக்குள்ள ஒரு ஒரு பறவைய திறந்து விட்ட ஓடு அது பறந்து ஓடும் பாரு, உள்ளுக்குள்ள அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அது வெளியில காமிச்சோம், உங்களுக்கு சந்தேகம் வந்துடும் சொல்லி ஒரு பெரிய ஆக்டிங் பண்றாரு. பாருங்க, தாவீது ஆகாசை நோக்கி நான் செய்தது என்ன, நான் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவருடைய சத்துருக்களோட யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதல் கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியானத்தில் கண்டுபிடித்தது என்ன என்று கேட்கிறார். சில நேரத்தில் தாவீது அப்படியே கொந்தளிச்சு, ஏன் நான் வரக்கூடாது, என் ஆண்டவுடைய சத்ருக்களோடு நான் ஏன் உள்ளுக்குள்ள சந்தோஷம் தப்பிக்கிறோமேனா, வெளியில ஒரு டிராமா பண்ற ஒரு ஓவர் ஆக்டிங் பண்றாரு. சில நேரத்துல நமக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு தாவீதே அவர் மனசு மாறி போச்சு, திருப்பி உன்னை போட்டுற போறார், அமைதி அடக்கி வாசின்ற மாதிரி சொல்லான்னு வருது. ஆனா அப்படியே ஒரு ஒரு அப்படியே பயங்கர ஆக்ரோஷத்தோடு, நான் செஞ்சது என்ன, நான் ஏன் சண்டை போடக்கூடாது அப்படி இப்படின்னு ஆக்டிங் பண்றாரு. ஏன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து வெட்டி கூட போட்டு ஒரு டெஸ்டா கூட வச்சிருக்கலாம் இல்லைங்களா. அதனால அவர் ஒரு பெரிய ஆக்டிங் பண்றாரு. அதுக்கு ஆகீஷ் வந்து அப்பா அவனால தாங்கவே முடியல. ஆகி இந்த பாச மலர பாருங்க, ஆகீஷ் தாவீதை தாவீதுக்கு பிரதி உத்தரமா, அதை நான் அறிவேன், தாவீதே நீர் எவ்வளோ என் மேல் அன்பு வைத்திருக்கிறாய், நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ அன்பானவங்க எனக்கு நல்லா தெரியும், இன்னும் எனக்கு தெரியும்ப்பா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதனால ஏன்னா இவனுங்க நம்ப மாட்டேன்றாங்க, உன்னை பத்தி எனக்கு முழு நம்பிக்கை இருக்குப்பா. அது மாத்திரம் என்ன சொல்றாரு பாரு, நீ தேவனுடைய தூதன் போல் என் பார்வைக்கு பிரியமானவன். ஆகீஷ் தாவீது, நீ தேவனுடைய தூதன் போல், இத்தனை நாள் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் தாவீது இவர, அது தெரியாதமா, தேவனுடைய தூதன் போல் நீ தெரியற எனக்கு, இவன் என்னோட கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பிலிஸ்தியர் பிரபுக்கள் சொல்கிறார்கள், நான் என்ன செய்யட்டும், அவங்க சொல்றாங்கப்பா அதனால போயிட்டு வா அப்படின்னு தாவீதை அனுப்பி விடுறாங்க. ஆண்டவர் அதிசயமாக தாவீதை அவர் காப்பாத்தி விடுறாருங்க, தாவீதை காப்பாத்தி விடுறாரு. ஒரு எவ்வளோ ஒரு இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி செய்யற இது ஒரு விதத்துல பெரிய மாயமான இதுதான் உலக உறவுகள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் இது நம்மளை புகழ்ந்து நம்மளை அப்படியே பால் வெடிகிற மாதிரி நம்ம கிட்ட பேசுறாங்க. சவுல் இப்படி பேசியிருப்பாரா தாவீது கிட்ட என்னைக்காவது, நீ சவுல் பேசினதில்ல, தாவீது இஸ்ரவேல் ஒருத்தனும் பேசினதில்ல, ஆகீஷ் பாருங்க நீ தேவதூதன் மாதிரி இருக்கிற அப்படின்னு உலகம் அப்படித்தான் நம்மளை மாயமாலமா பேசி நம்மளை அப்படியே வளர்த்து இழுத்து போட்டோம். ஜாக்கிரதையா இருக்கணும் உலகத்துக்கிட்ட, அப்படியே ரொம்ப நம்ம எங்க அப்பா அம்மா கூட எனக்கு எப்படி பேசினது இல்லையா, இந்த ஆள் எவ்வளோ இந்த பெண் எவ்வளோ நல்லா பேசு, அப்படியே மயங்கிறாதீங்க, இதுல தான் ஆபத்து வர்றது, இதுல தான் ஆபத்து வர்றது. ஆகவே இதுல அருமையாக காப்பாத்தி தாவீது சந்தோஷத்தோடு அவரு திருப்பி போறார். காலையில எந்திரிச்சு நீ போனா நீங்க நைட் தாவீது தூங்கி இருப்பாரா, காலையிலயே எந்திரிச்சு வேகமாக குதிச்சுக்கிட்டு போயிருப்பார். ஆனா குதிச்சுக்கிட்டு அவர் எங்க போறாரு, இஸ்ரவேலுக்கு திருப்பியும் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகல, எங்க போறாரு, சிக்லாக், அங்கதானே குடும்பம் பிள்ளைங்க எல்லாம் இருக்குது, அங்க போலான்னு. ஆனா தாவீதோட ஆண்டவர் முடியல, அங்க போனா ஒரு ஆபத்து தாவீது காத்திருக்கு. அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அருமையான ஆண்டவரே, உங்களுடைய வழிகள் எவ்வளோ அதிசயமான வழிகள், எவ்வளோ நாங்கள் என்ன முடியாத யூகிக்க முடியாத விதத்தில் வேலை செய்கிற தேவன் நீர். ஆண்டவரே, தாவீதுக்கு வந்த இக்கட்டில் நெருக்கத்தில் விசாலமான இடத்தை எனக்கு உண்டாக்குனீரேன்னு தாவீது சொன்ன மாதிரி இந்த இக்கட்டில் அவருக்கு எப்படி அதிசயமாக காப்பாத்தினீர். ஆனால் அந்த காப்பாத்தினது நீர்னு கூட அந்த அதிகாரத்தில் மேல்பார்வையா படிக்கிறவங்களுக்கு தெரியாத விதத்தில் அதை காப்பாத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ எங்க வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எங்களை ஆதரித்து வந்த கர்த்தர் நீர், எல்லாவற்றையும் செய்துட்டோம், தூரமா நீங்க நிக்கிறீங்களே, மறைந்திருக்கிறீங்களே, நீங்க தான் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வரீங்க, காத்து வரீங்க, பராமரித்து வருகிறீங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கடன் பட்டிருந்தால் அந்த அப்பா போல் மறைந்து தூரமாக இருந்து எங்களை பார்த்து எங்களை மகிழ்த்து எங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு வருகிற தகப்பன் நீர், அதை நாங்கள் மறக்காமல் பராமரிப்பில் எல்லாவற்றிலையும் உம்முடைய கரத்தை பார்க்க கற்றுக்கொடு. எங்களுடைய இக்கட்டில் இந்த பாட்டில் பாடின மாதிரி பரலோகத்துக்கு நாங்கள் எங்களை கொண்டு போகிற வரைக்கும் எங்கள் மேல் கண்ணை வைத்து எங்களை காப்பாற்றுதான் வாக்களித்திருக்கிறீர. அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை தேவனாக கொண்ட மனிதர்கள் பாக்கியவான்கள் என்ற உணர்வோடு நாங்கள் இந்த இடத்த விட்டு போக, எங்களை எங்கள் கர்த்தர் எந்த கட்டிலுமே எங்களை காப்பாற்றுகிற தேவன் எங்களுக்கு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் போக எங்களுக்கு உதவி செய்யும். அந்த ரெண்டு கதையை பார்க்குறோம். சவுல் அந்த பில்லி சூனியக்காரி வீட்டிலிருந்து வெளியில் போகும்போது இருட்டாக இருந்துச்சு ஆண்டவரே. தாவீது எந்திரிக்கும் போது பகலாக இருந்துச்சு. நாங்கள் சவுலை மாதிரி வெளியே போகாமல் ஒரு அழிவான பாதையை நோக்கி உண்மையில் விசுவாசம் இல்லாமல் பிசாசின் பேச்சுகளை கேட்டுக்களை போகாமல் தேவனுடைய வாக்கை நம்பி நாங்கள் போக, அந்த வாக்கை நம்பும் போது எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கிறது ஆண்டவரே. எந்த சூழ்நிலை இக்கட்டில் நாங்கள் இருக்கலாம், ஆனால் எங்கள் தேவன் எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களை காப்பாற்றுவார்ன்ற உன் வாக்கை நம்பி வெளிச்சத்தில் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.